I spoke last session about being the fire of God falling on us.
கடந்த பகுதியிலே தேவனுடைய அக்கினி நம்மேல் வந்து விழுகிறதை குறித்து நான் பேசினேன்.
The Holy Spirit is the only way we can live the Christian life.
பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும்.
And the question I have is, how much of the Holy Spirit do we want?
எந்த அளவுக்கு நாம் நமக்கு பரிசுத்த ஆவியினர் தேவைப்படுகிறார் என்பதே நமக்கு முன் இருக்கிற கேள்வி.
The Holy Spirit, I see it like fuel for a car.
நம்முடைய கார் வாகனத்துக்கு எப்படி நாம் ஒரு பெட்ரோல் டீசல் போடுகிறோமோ அது போலத்தான் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு இருக்கிறார்.
I can go from here to Chennai in many different ways.
நான் சென்னைக்கு இங்கிருந்து பல வழிகளிலே பல ரூட்களிலே நாம் செல்ல முடியும்.
But there's one easy way if I have a car.
ஆனால் எனக்கு ஒரு கார் இருந்ததென்றால் ஒரு ஈஸியான சுலபமான வழி இருக்கிறது.
There are many difficult ways even if I have a car.
நான் கார் என்னிடத்தில் இருந்தாலும் கூட கடினமான பாதைகள் இருக்கின்றன.
I can push the car.
நான் அந்த காரை தள்ளி கொண்டு செல்லலாம்.
I can try to carry the car.
அல்லது தூக்கி கொண்டு கூட செல்லலாம்.
That's very difficult.
அது மிகவும் கடினமான காரியம்.
A lot of time in the Christian life God gives us our body like a car.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த சரீரமானது ஒரு காரை போல வாகனத்தை போல இருக்கிறது.
And he says be like my son Jesus.
அவர் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய குமாரன் கிறிஸ்துவை போல இயேசுவை போல நீ இரு என்று நமக்கு நம்மிடத்தில் சொல்கிறார்.
It's like saying go to Chennai.
அது சென்னைக்கு செல் என்று சொல்கிறதை போல.
So you see some Christians carrying the car on their back.
அப்பொழுது நீங்கள் ஒரு சில கிறிஸ்தவர்களை பார்க்கிறீர்கள், அவர்கள் காரை தங்கள் தலையிலே தூக்கி கொண்டு முதுகில தூக்கி கொண்டு போகிறார்கள்.
Some Christians trying to push the car.
ஒரு சில கிறிஸ்தவர்கள் காரை தள்ளி கொண்டு செல்கிறார்கள்.
Get the whole church come together, let's push the car.
சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாருங்கள், நாம் இந்த காரை தள்ளி கொண்டு செல்வோம் என்று சொல்கிறார்கள்.
They are making progress, I'm sure.
அவர்கள் ஏதோ முன்னேற்றம் செல்கிறார்கள்.
But that was not the way God meant it to be.
ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க காரியங்கள் இருக்க அவர் விரும்பவில்லை.
God said there's an easy way to do this.
ஆண்டவர் சொன்னார் இதை செய்ய ஒரு சுலபமான வழி ஒன்று இருக்கிறது.
Fill up your car with gas with petrol.
அந்த உங்களுடைய காரை ஒரு டீசலோ பெட்ரோலோ போட்டு அதை நிரப்புங்கள் என்று சொல்கிறார்.
Then no, you don't have to sweat.
அப்பொழுது நீங்கள் வியர்த்து விறுவிறுக்க நீங்கள் அதை தள்ள தேவையில்லை.
It's a life at rest.
உங்கள் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை.
You just press and it goes.
நீங்கள் அது காலை அழுத்தினால் அது பாட்டுக்கு செல்கிறது.
You have to steer to make sure you don't get into trouble.
பிரச்சனைகள் எங்கேயும் போகாதபடிக்கு அதை சரியான வழியில் நேர்த்தி செல்ல செலுத்ததான் வேண்டும்.
Avoid the cliff of worldliness, avoid the cliff of legalism.
இந்த ஒரு உலக பிரகாரம் என்கிறதான ஒரு மலை உச்சி அல்லது பாரம்பரியம் என்கிற மலை உச்சி இங்கெல்லாம் செய்யாதபடிக்கு நேராக வண்டியை செலுத்த வேண்டும்.
But the Holy Spirit is the fuel.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது.
And if I don't have the Holy Spirit, if I don't have the fire of the Holy Spirit,
எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அல்லது அவருடைய வல்லமை அக்கினி இல்லை என்றால்,
if I don't have the petrol of the Holy Spirit,
அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான அந்த பெட்ரோல் என்னுடைய காரில் இல்லை என்றால்,
big difference.
ஒரு அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்.
That is why it's so important to constantly seek for the petrol of the Holy Spirit.
அதனால்தான் நாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான பெட்ரோலுக்காக நாம் தொடர்ந்துச்சியாக தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
It is so vital.
அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
But what's the proof of the petrol of the Holy Spirit?
அந்த பரிசுத்த ஆவியானவர் பெட்ரோல் இருக்கிறார் என்பதற்கான நிரூபணம் என்ன?
The commands of God, obeying the commands of God become easy.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகள் கீழ்ப்படியது மிகவும் சுலபமாக இருக்கும்.
Come to me and I will give you rest.
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
My yoke is easy.
என்னுடைய நுகம் லகுவா இருக்கும்.
My burden is light.
என்னுடைய சுமை லேசாக இருக்கும்.
This is the promise of Jesus.
இதுதான் இயேசுவினுடைய வாக்குத்தத்தம்.
You see all these people pushing the cars and carrying the cars and they say this is not true.
நீங்கள் ஜனங்கள் காரை தள்ளி கொண்டு அல்லது தூக்கி கொண்டு போகிறதை பாருங்கள், இது உண்மை அல்ல.
But many years ago the Lord opened my eyes to Matthew 11 verse 28 where it talks about come to me.
என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு மத்தேயு 11 அதிகாரத்திலே சொன்ன அந்த வார்த்தைக்கு தேவன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய கண்களை திறந்தார்.
And I will give you rest.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
My yoke is easy.
என்னுடைய நுகம் இலகுவாக இருக்கும்.
And I said, God, it's not true.
நான் சொன்னேன், ஆண்டவரே அது சரி, அது உண்மையா இல்லையே என் வாழ்க்கையிலே?
I find your yoke is heavy.
உங்களுடைய நுகம் மிகவும் கடினம் பாரமா இருக்கிறதா நான் உணர்கிறேனே.
You say don't lust with your eyes.
நீ சொல்லுகிறீர் உன் கண்களினால் இச்சையாதிருப்பாய் என்று சொல்லுகிறீர்.
You say control your tongue.
உங்களுடைய நாவை அடக்கு என்று சொல்லுகிறீர்.
Let your lips be filled with grace.
உங்களுடைய வாய் வார்த்தை கிருபையினால் பொருந்து சாரம் பொருந்தினதா இருக்க கடவுள் என்று சொல்லுகிறீர்.
Love your enemies.
உங்களுடைய எதிராளிகளை சத்துருகளை சிநேகியுங்கள் என்று சொல்லுகிறீர்.
Lord, this yoke is not easy.
ஆனால் ஆண்டவரே இந்த நுகம் மிகவும் சுலபமாக இல்லையே.
But your word said.
ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது
I have to be wrong, you are right.
நீர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே இந்த விஷயத்திலே நான் தான் தவறாய் இருக்க வேண்டும், நீர் சரியானவராய் தான் இருக்கிறீர்.
You are right, Lord, I am wrong.
ஆண்டவரே நீர் சரியாக இருக்கிறீர், நான் தான் தவறாய் இருக்கிறேன்.
I don't know any other way to take this car except to carry it and to push it.
ஆண்டவரே இந்த காரை என்னை தள்ளிக்கொண்டு செல்வதோ அல்லது தூக்கி கொண்டு செல்வதோ தவிர வேற வழி எனக்கு தெரியவில்லை.
But one thing I know, it's not easy.
ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், ஆனால் இது சுலபமான காரியம் அல்ல என்பது எனக்கு தெரியும்.
Lord, show me.
ஆண்டவரே எனக்கு வழியை காண்பியும்.
Where's the petrol tank? Where's the gas? Where's the petrol?
இங்கே எந்த இடத்துல இந்த பெட்ரோலை ஊற்ற வேண்டும், எங்கே அதனுடைய மூடி இருக்கிறது எனக்கு காண்பியும்.
Where's the petrol station?
இங்கே பெட்ரோல் பங்க் எங்கே இருக்கிறது?
Show to me, Lord.
எனக்கு இதை காண்பியும் ஆண்டவரே.
And the Lord wants to show us this way of life.
இந்த ஜீவ வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்க அவர் விரும்புகிறார்.
Where we are filled with the Holy Spirit.
நாம் தொடர்ந்தேச்சியாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இப்படி செல்கிறதான அந்த ஜீவ வழி.
How many times do you get filled with do you fill your motorcycle with petrol?
உங்களுடைய மோட்டார் வாகனத்தை எத்தனை முறை நீங்கள் பெட்ரோல்னால டீசலால் நிரப்புகிறீர்கள்?
Depends how much you use.
இந்த அளவுக்கு அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அது அமையும்.
The more you use it, the more you have to fill it up.
இந்த அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் அது பெட்ரோல் நிரப்ப வேண்டும்.
The more you seek to live for God, the more often you need to go get keep getting filled up with the Holy Spirit.
இந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பரிசுத்த ஆவியினரால் நிரப்பப்பட வேண்டும்.
So I want to share with you some of the things that have gripped me about what happens when we are filled with the Holy Spirit.
நம்முடைய நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது என்ன நடக்கும் என்பது என்னை பற்றி பிடித்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
First I want to show Romans chapter 5 verse 5.
ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
These are the things that make the car from being hard, driving the car from being hard from to being easy.
இது இந்த காரியம்தான் ஒரு காரை ஓட்டுவது மிகவும் கடினமாக இருக்கிற காரியத்திலிருந்து மிகவும் சுலபமாக எப்படி அதை நடத்த முடியும் என்பதற்கு இதுதான் காரணம்.
If you find that obeying the commands of God is hard,
நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படுவது மிகவும் கடினமாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால்
you need to be filled with the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும்.
If you find that going from here to Chennai is hard, it's because you don't have gas in your car.
இங்கே நீங்கள் இங்கிருந்து சென்னைக்கு நீங்கள் செல்வது மிகவும் கடினமாக நீங்கள் உணர்வீர்கள் என்றால் உங்கள் காரிலே நீங்கள் பெட்ரோல் நிரப்ப வேண்டும்.
It's that obvious and that simple to fix.
அது மிகவும் ஒரு வெளிப்படையான காரியமாக இருக்கிறது, அதை சரி செய்வது மிகவும் இலகுவான காரியமாகவும் இருக்கிறது.
There's nothing wrong with the car.
அந்த காரில் எந்த குறையும் இல்லை.
God has made you in his image.
தேவன் உங்களை அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்திருக்கிறார்.
There's nothing wrong with you.
உங்களிலே எந்த குறையும் இல்லை.
You don't have some special problems.
உங்களுக்கு ஏதோ ஒரு சிறப்பான வித்தியாசமான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை.
It's not that your tongue is worse than all the other tongues.
உங்களுடைய
Your tongue is worse than all the other
உங்களுடைய நாவு மற்றவருடைய நாவை காட்டிலும் வித்தியாசமானதில்லை, அது பிரச்சனை அல்ல.
It's not that your eyes are filled with lust more than other people.
உங்களுடைய கண்கள் மற்றவருடைய கண்களை காட்டிலும் அதிகமாக இச்சையினால் நிரம்பியிருக்கிறது என்பது அல்ல.
The car is fine.
கார் சரியாகத்தான் இருக்கிறது.
The car needs gasoline. அந்த கார் needs petrol.
அந்த காருக்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது.
So don't keep blaming yourself. Oh, I'm really bad. I'm really got all of these issues.
ஐயோ, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, நான் மிகவும் மோசமானவனாக இருக்கிறேனே என்று சொல்லி நொந்து கொள்ளாதீர்கள்.
You're worse than you think you are. I'm worse than I think I am.
நான் நினைக்கிறதை காட்டிலும் மிகவும் மோசமானவன், நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் மோசமானவர்கள்.
But that's not the problem.
ஆனால் அது பிரச்சனை அல்ல.
The problem is I need gas for petrol.
பிரச்சனை என்னவென்றால் நான் எனக்கு இப்பொழுது பெட்ரோல் தேவையா இருக்கிறது.
The car will run fine with petrol.
பெட்ரோல் போட்டால் அந்த கார் மிகவும் நன்றாக ஓடும்.
And I will have a different life when I'm filled with the Holy Spirit.
நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன் என்றால் நான் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருப்பேன்.
So this is one of the first favorite things about the Holy Spirit filling me.
பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்பப்படும் போது என்ன நடக்கும் என்பதை குறித்ததான ஒரு மிகவும் பிடித்ததான காரியம் இது.
Romans 5 verse 5.
ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
The love of God will be poured. It's gasoline. It's like a petrol. The love of God will be poured into my life.
தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது பெட்ரோல் ஒரு காருக்குள்ள ஊற்றப்படுவதை போல.
When you ask God to be filled with the Holy Spirit,
நீங்கள் தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி நீங்கள் கேட்கும் பொழுது,
it's like going to the petrol station and saying please be filled.
அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் பெட்ரோல் பங்குக்கு சென்று எனக்கு பெட்ரோல் போடுங்கள் என்று சொல்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது.
How do I know if the petrol has been filled or not?
பெட்ரோல் என்னுடைய காரில் நிரப்பப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
த the gauge in the car goes from E to F.
அந்த டயல் வந்து எம்டி ல இருந்து ஃபுல் என்ற அந்த நீடில் காண்பிக்கும்.
So how do I know that God has filled me with the Holy Spirit?
எப்படி தேவன் என்னை பரிசுத்தாவினால் நிரப்பியிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும்?
How do I know the Holy Spirit has been poured into me?
பரிசுத்தாவினால் எப்படி என்னுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும்?
The love of God.
தேவனுடைய அன்பு.
Now let me make an important difference.
இங்கே நான் ஒரு முக்கியமான ஒரு வேறுபாட்டை காண்பிக்கட்டும்.
This is not my love for God.
இது தேவனுக்கு மேலாக நான் வைத்திருக்கிற என்னுடைய அன்பு அல்ல.
This is God's love for me.
இது தேவன் என் பட்சத்தில் வைத்திருக்கிற அன்பு.
Big difference.
இது ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு.
My love for God is dependent on me.
என்னுடைய தேவன் மேல் நான் வைக்கக்கூடிய அன்பு என்னை பொறுத்தது.
God's love for me is God's problem.
தேவன் என் மேல் வைக்கிற அந்த அன்பு அது தேவனை பொறுத்தது.
God gives puts into me his love.
தேவன் எனக்குள்ளே அவருடைய அன்பையே ஊற்றி விடுகிறார்.
Nothing to do with me.
என்னை பொறுத்த காரியம் அதுவல்ல.
While I was still an enemy, he loved me.
நான் சத்ருவாய் தேவனுக்கு சத்ருவாய் இருக்கும் பொழுதே அவர் என்னை நேசித்தார்.
While I was still a sinner, he loved me.
நான் பாவியாய் இருந்த பொழுதே தேவன் என்னை நேசித்தார்.
He didn't say everything's okay.
எல்லாம் சரியாக இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை.
But he loved me.
ஆனால் என்னை அவர் நேசித்தார்.
That he died for me.
அப்படி நேசித்து எனக்காக அவர் மரித்தார்.
This is what I must be gripped with.
இதனால் தான் நான் பற்றி பிடிக்கப்பட வேண்டும்.
I will always be a sinner.
நான் பாவியாகவே தான் பாவம் செய்கிறவனாக தான் நான் இருப்பேன்.
But when I'm filled with the Holy Spirit.
ஆனால் நான் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது
I will know that I am loved.
நான் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன்.
I will not know that I love God.
நான் தேவனில் அன்பு கூறுகிறேன் என்று அறிந்து கொள்ள மாட்டேன்.
But I will know that God loves me.
தேவன் என்னிலே அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன்.
This sounds easy.
இது மிகவும் சுலபமாக தோன்றுகிறது.
But it is very difficult.
ஆனால் இது ஒரு மிகவும் கடினமான காரியம்.
I remember once the Lord telling me this.
ஒருவேளை ஒரு முறை தேவன் என்னோடு இதை சொல்ல நான் உணர்ந்தேன்.
I felt like the Lord telling me, Sandeep, you know what my biggest problem with you is.
உன்னிடத்திலே நான் காண்கிற மிகவும் கடினமான பிரச்சனை என்னவென்று இதை நீ அறிந்து கொள் சந்தீப் என்று என்னிடத்தில் சொன்னார்.
Has your daddy or your mommy ever told you, son, you know what my biggest problem with you is?
உங்களுடைய பெற்றோர் உங்களிடத்தில் உங்ககிட்ட நான் பாக்குற பிரச்சனை இதுதான்ப்பா அப்படி என்று ஏதாவது சொல்லிருக்கீங்களா?
Maybe a teacher told you, you know what's my biggest problem with you?
உங்களுடைய ஆசிரியர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான்ப்பா என்று சொல்லிருக்கீங்களா? நினைக்கிறீங்களா?
Think about that. Has that ever happened to you in your life?
உங்களுடைய வாழ்க்கையில இது எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள்.
Sandeep, if you just fix this one thing, this is my biggest problem with you.
Sandeep, இந்த ஒரு காரியத்தை நீ சரி பண்ணிவிட்டால் அது சரியாகிவிடும், இதுதான் நான் காண்கிற பெரிய குறை உன்னிடத்தில் என்று ஆண்டவர் சொன்னார்.
Have you ever gone to God and God ask God, God, what's your biggest problem with me?
ஆண்டவரிடத்தில் சென்று ஆண்டவரே நீர் என்னிடத்தில் காண்கிற மிகப்பெரிய குறை என்ன என்று கேட்டிருக்கிறீர்களா?
What do you think God is telling you?
தேவன் உங்களிடத்தில் அப்படி என்னத்தை சொல்லுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
Is it that you lust with your eyes?
நீங்கள் கண்களை உச்சிக்கிறீர்கள் என்று தேவன் உங்களிடத்தில் சொல்லுவாரா?
Is that you're getting angry?
நீங்கள் கோபப்படுகிறீர்கள் என்று தேவன் உங்களிடத்தில் சொல்லுவாரா?
This shocked me.
இது என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது.
This is what the Lord told me.
இதைத்தான் தேவனிடத்தில் சொன்னார்.
My biggest problem with you, Sandeep.
உன்னிடத்தில் நான் காண்கிற மிகப்பெரிய குறை இதுதான் சந்தீப்.
Is that you do not know how much I love you.
நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய்.
I have a verse also I can show you.
நான் என்னிடத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
Let me show it to you where I heard this from. 1 John chapter 3.
நான் எங்கே பார்த்தேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 3 அதிகாரம்.
Just to show to you, this is not just some positive thinking.
இது ஏதோ ஒரு நேர்மறையான சிந்தனையை குறித்த காரியம் நான் சொல்கிறது இல்லை.
God was telling me, my biggest problem with you is that you don't know how much I love you.
தேவன் என்னிடத்தில் சொன்னார், நான் காண்கிற உன்னிடத்தில் மிகப்பெரிய குறை என்னவென்றால் நீ நான் உன்னை எந்த அளவுக்கு அன்பு கூறேன் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய்.
My biggest problem isn't that you don't love me.
நீ என்னை அன்பு கூறவில்லை என்பது பெரிய பிரச்சனை அல்ல.
Yes, you don't love me.
நீ என்னை அன்பு கூறவில்லை தான்.
Yes, you lust with your eyes.
நீ கண்களா இச்சிக்கிறாய் தான்.
Yes, you're getting angry.
நீ கோபப்படுகிறாய் தான்.
These are all big problems.
இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் தான்.
But my biggest problem is that you don't know how much I love you.
ஆனால் நான் காண்கிற எல்லாவற்றிற்கும் மேலான பிரச்சனை என்னவென்றால் நான் எந்த அளவுக்கு உன்னை அன்பு கூறுகிறேன் என்பதை நீ அறியாதிருக்கிறாயே.
Have you heard God say that to you?
அதை தேவன் உங்களுக்கு சொல்ல கேட்டிருக்கிறீர்களா?
Let me show it to you from scripture.
நான் வேத வசனத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
1 John chapter 3 verse 6.
1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை.
No one who sins has seen God.
பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை.
So you know why I sin?
naan yen paavam seigiren theriyuma
because I have not seen God
yenendral naan devanai paathirukavillai
if I see God I won't sin
naan devanai paarthen endral naan paavam seiyamaten
if I know God I won't sin
naan devanai arindirundhen endral naan paavam seiyamaten
now we also read in 1 John chapter 4 I think verse 7 that says God is love
ஒன்றியவன் 4:7 இல் இப்படி சொல்லியிருக்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் 8 தேவன் அன்பாகவே இருக்கிறார்
1 John 4:8
ஒன்றியவன் 4:8
God is love
தேவன் அன்பாகவே இருக்கிறார்
So the reason I sin is because I don't see love
நான் தேவன் அன்பா அந்த அன்பை நான் பார்க்காதபடியாலே தான் நான் பாவம் செய்கிறேன்
That's the reason I sin
அதனால தான் நான் பாவம் செய்கிறேன்
Lord Jesus I sin today.
ஆண்டவரே இயேசுவே நான் இன்றைக்கு பாவம் செய்கிறேன்.
And God says you want to know why?
ஆண்டவர் சொல்றார் நீ ஏன் பாவம் செய்கிறன்னு உனக்கு தெரிய வேண்டுமா?
Because you didn't see my love for you.
ஏனென்றால் நீ நான் உன் மேல் வைத்திருக்கிற அன்பை நீ அறிந்து கொள்ளவில்லை.
If you saw me you won't sin.
நீ என்னை பார்த்தால் நீ பாவம் செய்ய மாட்டாய்.
So the problem is not with you.
அந்த பிரச்சனை உன்னிடத்தில் இல்லை.
The problem is you don't see my love.
இந்த பிரச்சனை என்னவென்றால் நீ என்னுடைய அன்பை காணாதிருக்கிறபடியினால்தான்.
No one who sins has seen love.
பாவம் செய்கிற எவனும் தேவனுடைய அன்பை காணவில்லை அப்படித்தான் தேவன் என்னோடு பேசினார்
You need to see how much I love you.
நான் உன்னை எந்த அளவு நேசிக்கிறேன் என்பதை நீ காண வேண்டும்
You need to see how much I loved you when I saved you.
நான் உன்னை ரட்சித்த பொழுது எந்த அளவு உன்னை நேசித்தேன் என்பதை நீ காண வேண்டும்
You need to see how much I love you when I say no to you.
நான் உனக்கு ஏதோ ஜெபத்துக்கு நான் இல்லை என்று சொல்லும் பொழுது நான் எந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதையும் நீ காண வேண்டும்
You need to see how much I love you when that marriage proposal doesn't work out.
ஏதோ ஒரு இந்த கல்யாண காரியம் சரியாக முடியவில்லை என்று அந்த காரியம் அப்படி நடக்க போகும்பொழுது அந்த சமயத்தில் நான் எப்படி அன்பு கூறுவேன் என்பதை நீ அறிய வேண்டும்
You need to see how much I love you even when you get sick.
நீ வியாதிப்படும் பொழுது நான் உன்னிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கூறுவேன் என்பதை காண வேண்டும்
Otherwise you sin when you get sick.
இல்லை என்றால் நீ அப்படி சுகவீனமா அடையும் பொழுது நீ பாவம் செய்வாய்
But if you see me and how much I love you you won't sin.
என்னை பார்த்து நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டால் நீ பாவம் செய்ய மாட்டாய்
I need to see the love of God poured into me.
நான் தேவனுடைய அன்பு என் இதயத்தில் ஊற்றப்படுவதை நான் காண வேண்டும்
You cannot earn this.
இதை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியாது
Me loving God I can get proud of this.
நான் தேவனை அன்பு கூறுவது
I can get proud if I I'm trying to love God.
நான் தேவனை அன்பு கூற நான் முயற்சித்தேனானால் அதை குறித்து நான் பெருமை அடைய கூடும்
But when God tells me he loves me.
ஆனால் தேவன் என்னை பார்த்து அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னாரானால்
It's just like pouring gasoline into the car.
அது ஒரு பெட்ரோலை எடுத்து காரில் ஊற்றுவதற்கு சமமானதாக இருக்கும்
I don't take credit for it.
அதற்கு எனக்கு எந்த ஒரு பாத்திரமே இல்லை.
But it's the love of God.
ஆனால் அது தேவனுடைய அன்பு.
I mentioned yesterday 2 Corinthians chapter 3 verse 18.
நேற்று சொன்னேன் 2 கொரிந்தியர் 3:18
How do I become like Jesus?
நான் எப்படி இயேசுவை போல மாற முடியும்?
He says by beholding God.
நான் அப்படி நம் தேவனை நாம் தரிசிப்பதினால்.
By beholding love.
தேவனுடைய அன்பை தரிசிப்பதினால்
Whose love? My love?
யாருடைய அன்பு என்னுடைய அன்பா
No, his love. He is love.
அவருடைய அன்பு அவர் அன்பாகவே இருக்கிறார்
But as I look at love, I get changed.
நான் அன்பை தரிசிக்கும் பொழுது நான் மறுரூபம் அடைய முடியும்
I really need to look at love a lot.
நான் அன்பை அதிகமாக பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன்
Not the way I love my dog or my cat or my children or my father
என்னுடைய நாய் குட்டியையோ அல்லது என்னுடைய குழந்தைகளையோ என்னுடைய மற்ற என்னுடைய தகப்பனையோ நேசிக்கிற அந்த நேசம் அல்ல
The way God loves me
தேவன் என்னை நேசிக்கிற விதம்
பர்சனலி
இந்த தனிப்பட்ட விதத்திலே
சோ இம்பார்ட்டன்ட்
அது மிக முக்கியமான விஷயம்
The Lord needs to fill us with the Holy Spirit.
ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும்.
So that we know how much God loves us.
எந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை கண்டுகொள்ளும்படிக்கு அவர் நம்மை ஆவியினால் நிரப்ப வேண்டும்.
Young boy, young man, young woman, young girl.
இளம் தம்பியே, வாலிப சகோதரனே, இளம் தங்கச்சி, வாலிப சகோதரியே
You need to know how much God loves you.
நீ தேவன் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
Let me give you some verses.
நான் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
To get you started.
உங்களை ஆரம்பிக்கும்படிக்கு நான் காண்பிக்கிறேன்
Psalm 139
சங்கீதம் 139
Verse 17 and 18
17-18 சங்கீதம் 139:17-18
Young people who don't think you're that valuable please listen to this
வாலிபர்களே நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் இதை கவனித்து கேளுங்கள்
Verse 17 and 18.
17-18 தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம் நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்
Whose thoughts are so precious?
யாருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள்
My thoughts or God's thoughts?
என்னுடைய ஆலோசனைகளா அல்லது தேவனுடைய ஆலோசனைகளா
God's thoughts.
தேவனுடைய ஆலோசனைகள்
God's thoughts are so precious about whom?
தேவனுடைய யோசனைகள் மிகவும் அருமையானவைகள். யாரை பற்றிய ஆலோசனைகள் யோசனைகள் அவைகள்?
About me.
என்னை பற்றியவைகள்.
Wait, wait, wait. No, I'm a horrible sinner.
நீங்கள் சொல்லுகிற இல்லை, நான் மிகவும் கேவலமான ஒரு பாவி.
Let's read scripture and believe it.
நாம் வேத வசனத்தை வாசித்து அதை நாம் விசுவாசிப்போம்.
So precious. God's thinking about you so much.
தேவன் உங்களை குறித்து யோசித்து ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார். அது மிகவும் அருமையானது.
You look in the mirror and you say, well, I wish my nose was not so big, or my eyes were not so big, or small, or my face was not so big, or small, whatever it is.
நீங்கள் உங்கள் கண்ணாடியை ஒருவேளை பார்க்கிறீர்கள், ஐயோ எனக்கு இந்த மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தால் பரவாயில்லை, என்னுடைய கண் இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்தால் பரவாயில்லை, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இப்படி இருந்திருக்கலாம் என்று நீங்கள் உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
I wish I was taller, I wish I was this much or that much, something or the other.
ஒருவேளை நான் இன்னும் கூட உயரமா இருந்திருக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தை ஒரு குறையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
Those are your thoughts about yourself.
இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிற யோசனைகள்.
But what are God's thoughts about you?
ஆனால் உங்களை குறித்து தேவனுடைய யோசனைகள் என்ன?
Precious.
அவைகள் அருமையானவைகள்.
And he's thinking about you so much.
அவர் உங்களை குறித்து அதிகமாய் ஆலோசனை யோசித்துக் கொண்டிருக்கிறார்.
How vast, it's more than the sand on the seashore.
அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகள் மணலத்தை மணலையின் எண்ணிக்கை பார்க்கலாம் அதிகம்.
I must believe it.
நான் அதை விசுவாசிக்க வேண்டும்.
I can live my whole life saying no, I'm not precious.
ஐயோ நான் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, அருமையானவன் நான் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அப்படியே வாழ்ந்து விட முடியும்.
You'll go to heaven and you'll find out that you are so precious to God.
நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் தேவனுக்கு எவ்வளவு அருமையானவர்களாக இருந்தீர்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும்.
To the only one who matters, you are most precious.
யார் மிகவும் முக்கியமானவரோ அவருக்கு நீங்கள் மிகவும் அருமையானவர்கள்.
See, I have to tell this to my children too.
இதை நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் கூட சொல்ல வேண்டி இருக்கிறது.
My girl, for example, is 8 years old.
என்னுடைய பெண் குழந்தை, அவளுக்கு 8 வயதாகிறது.
She is going to go to school.
அவள் பள்ளிக்கு செல்கிறாள்.
And her classmates are going to tell her.
அவளுடைய அந்த பள்ளி குழந்தைகள் அவளுக்கு சொல்ல போகிறார்கள்.
You are too dark.
நீ இன்னும் நீ கருப்பா இருக்கிறாய்.
You are too tall.
அல்லது நீ உயரமா இருக்கிறாய்.
Or you are too short.
அல்லது நீ குட்டையா இருக்கிறாய் என்று கூட சொல்ல.
Or you are too thin.
அல்லது நீ ஒல்லியா இருக்கிறாய்.
Or you too fat.
அல்லது நீ குண்டா இருக்கிறாய்.
Or something.
ஏதோ ஒன்றை சொல்வார்கள்.
Nothing is perfect.
எதுவுமே பூரணமாக இல்லை.
She is going to get hit with it day after day after day.
ஒவ்வொரு நாளும் இந்த விதமான காரியங்களால் அவள் அடிக்கப்படுவாள்.
And I'm going to tell her, you're so precious to me.
நான் அவளிடத்தை சொல்லப் போகிறேன், நீ எனக்கு அருமையானவள் மகளே என்று.
Her mommy will tell her, you're so precious to me.
அவளுடைய அம்மா அவளிடத்தில் சொல்வார்கள், நீ எனக்கு அருமையானவளாய் இருக்கிறாய் மகளே என்று சொல்வார்கள்.
But she says, no, but my friend doesn't think that.
அவள் சொல்கிறாள், இல்லை, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அப்படி நினைக்கவில்லை.
Who is this friend of yours?
இந்த நண்பர்களை குறித்த காரியம் என்ன? அவர்கள் யார்?
Who cares about this friend? Daddy and mommy love you.
ஆனா அம்மாவும் அப்பாவும் உன்னை நேசிக்கிறார்களே, அவர்களை பற்றி ஏன் யோசிக்கிறாய்?
You see, though, how difficult it is for me to tell my child this.
இந்த என்னுடைய குழந்தைக்கு இதை சொல்லுவது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரிகிறதா?
If you were her friend, you would tell her, please listen to your parents.
நீங்கள்
எங்களுடைய
குழந்தைகளுக்கு நீங்கள் நண்பர்களா இருப்பீங்களா? நீ சொல்வீர்கள், உங்களுடைய அம்மா அப்பாவை நம்புங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள், கேளு என்று சொல்வீர்கள்.
But it's very hard to convince her.
ஆனால் அவளை அப்படி சொல்லி அவள் நிச்சயப்படுத்துவது மிகவும் கடினம்.
Now I'm telling you, God is telling you, you're so precious to him.
நான் அதே விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு நீங்கள் மிகவும் அருமையானவர்கள் என்று.
Will you accept it?
நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா?
You tell me. Next time you look in the mirror.
அடுத்த முறை நீங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது.
I'm not saying it's easy.
நான் சொல்கிறேன், இது சுலபம் அல்ல.
Next time a marriage proposal doesn't come through.
இது ஒரு திருமண காரியம் சரியாக செட் ஆகவில்லை.
This is not easy.
அது அந்த சமயத்தில் இது சுலபம் அல்ல.
It is true.
ஆனால் இது உண்மை.
You are very precious to God.
நீங்கள் தேவனுக்கு மிகவும் அருமையானவர்கள்.
See, I like this. In the end of verse 18 he says, when I awake, I am still with you.
இது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது. 18 வசனத்தின் பின்பகுதி, நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்.
See, I have a baby who doesn't, it's not easy for him to sleep. He's a little over a year.
எனக்கு ஒரு வயதுக்கும் சற்று மேலான ஒரு பையன் இருக்கிறான். அவன் தூங்குவது அவனுக்கு கஷ்டம். அவனுக்கு
he doesn't like to just be put in the bed and go to sleep.
அந்த பெட்ல அவனை போட்டு தூங்க சொன்னால் அவன் தூங்குறது அவனுக்கு கடினமான காரியம்.
He wants somebody to hold him.
அவனை யாராவது ஒருத்தர் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்.
Pat him.
அவனை தட்டி கொடுக்க வேண்டும்.
And rock him.
அவனை நடந்து இப்படி கொடுக்க வேண்டும்.
And then he falls asleep.
அப்பொழுது அவன் உறங்கி விடுவான்.
And if he's not properly asleep and I put him in the bed, he starts crying again.
அவன் ஒழுங்கா பெட்ல போடும்பொழுது அவன் சரியாக தூங்கவில்லை என்றால் போடும்பொழுது உடனே திடுக்கென்று முடித்து விழித்துக் கொள்வான்.
Sorry, not crying, screaming.
அழமாட்டான், ஒரு மிகவும் கூச்சலிடுவான்.
Sorry, pick him up again.
உடனே அவனை தூக்கி நான்
திரும்பவும் properlyly
அவன் நன்றாக தூங்குற வரைக்கும் அவனை நான் தட்டி கொடுத்து
செய்ய வேண்டும். Then I put him in my his bed.
பிறகு நான் அவனை அந்த கட்டிலிலே போடுகிறேன்.
Then I'm happy.
அப்பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
Because my kid is not asleep.
இப்பொழுது என்னுடைய குழந்தை நன்றாக தூங்குகிறார்.
Now I'm free.
நான் இப்பொழுது ஃப்ரீயா இருக்கிறேன்.
But see what this verse is.
ஆனா இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள்.
God says when you awake I'm still there.
நான் விழிக்கும் பொழுது மண்டையில் இருக்கிறேன்.
I have nothing better to do.
நான் வேற செய்யத்தக்க வேற ஒரு காரியம் எனக்கு இல்லை
என்று
நீ தூங்கலாம், தொட்டில நீ படுத்து தூங்கலாம், நான் உன்னை விட்டு விட்டு நான் வேற காரியத்தை பார்க்க நான் போக விடுவதில்லை. நீ எழுந்திருக்கும் போது நான் உனக்கு அருகிலே இருக்கிறேன். நான் உன்னை விலகவில்லை, விட்டு விலகவில்லை.
I held you the entire night.
நான் உன் இரவு பூரா நான் உன்னை வைத்துக் கொண்டே இருந்தேன்.
This is much greater than even a mother's love.
இது தாயாருடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு.
Now you can say Sandeep, this is a nice story.
நீங்கள் சொல்லலாம், சந்தீப் இதெல்லாம் ஒரு அருமையான கதையை போல இருக்கிறது என்று.
All I can tell you, this is in God's word.
நான் சொல்லக்கூடியதெல்லாம் இது தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது.
You read it and you tell me what you want to get out of it.
நீங்கள் இதை வாசித்து பாருங்கள், இதிலே நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள்.
But this is what is in God's word.
இதுதான் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது.
The same Bible that tells me that Jesus died for my sins.
இயேசு எனக்கு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்கிற இதே வேதாகமத்தில் தான் இந்த வசனங்களும் இருக்கின்றன.
Tells me that I am so precious to God.
அது சொல்கிறது நான் தேவனுக்கு மிகவும் அருமையானவன் என்று.
Do you want to believe that Jesus died for your sins?
தேவனுக்கு இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா?
It's from this book.
இது இந்த வேதாகமத்திலே தான் இருக்கிறது.
Do you want to believe you're so precious to God?
நீங்கள் தேவனுக்கு அருமையானவர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா?
No matter what your job is.
நீங்கள் என்ன வேலை செய்தாலும் பரவாயில்லை.
No matter what you look like.
எப்படி நீங்கள் உங்களை தோற்றம் இருந்தாலும் பரவாயில்லை.
It's in this book.
இது இந்த வேதாகமத்திலே இருக்கிறது.
Same book.
அதே வேதாகமம் தான்.
I have to have the Holy Spirit poured into me.
நான் பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும்.
God's love for me.
தேவனுடைய எனக்கு மேல் தேவனுடைய அன்பு.
Not my love for God.
என்னுடைய தேவனுக்கான என்னுடைய அன்பு அல்ல.
I'll give you one more verse.
நான் இன்னொரு வசனத்தை கொடுக்கிறேன்.
Isaiah 49.
ஏசாயா 49
verse 15 and 16.
15 16.
Isaiah 49 verse 15 and 16.
ஏசாயா 49 15 16 வசனங்கள். இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாக்குகிறேன் என்றார். கண்மலை வெடுப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கேயிருந்து உன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
I'm a father, I'm not a mother.
நான் ஒரு தகப்பன், நான் ஒரு தாய் அல்ல.
But I cannot imagine forgetting my children.
ஆனால் என்னுடைய குழந்தைகளை நான் மறந்து போவேனோ என்பது குறித்து என்னால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை.
A mother's love is more than a father's love.
தாயாருடைய அன்பு தகப்பனுடைய அன்பை காட்டிலும் மேலானது.
But even I as a father cannot imagine forgetting my
ஆனால்
children.
நான் ஒரு தகப்பனே என்னுடைய குழந்தைகளை நினைக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை.
God is saying here, even if a woman, even if the mother forgets, I won't forget you.
தேவன் இங்கே சொல்கிறார், ஒரு தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார்.
And he says, look, I have inscribed you on the palms of my hand.
Naan engudeya karangalile ezhuthi vechirukiren, mannikkavum, naan Jeremiah la irundhu vaasithu vitten.
49:16.
Isaiah 49:15-16.
Verse 16 it says, I have inscribed you.
16 ile en ullangkaigalil unnai varaindirukiren, un madhilgal eppozhum en munn irukirathu.
Inscribe means to cut like with a stone.
Unnai varaindirukiren endral oru uliyai vaithu andha kallile அச்சு படிப்பார்களே அது போல.
Take a rock and you carve your name into that.
ஒரு பாறையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கல் உங்களுடைய பெயரை அதிலே.
That's what this word is.
அதுதான் இந்த வசனம் சொல்கிறது.
That's what God has done in his palm.
அதுதான் தேவன் தன்னுடைய உள்ளங்கையிலே செய்து வைத்திருக்கிறார்.
With my name.
என்னுடைய பெயரை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்.
With your name.
உங்களுடைய பெயரையும் அதில் எழுதி வைத்திருக்கிறார்.
And he says, come, behold, look, look.
அவர் சொல்கிறார், இங்கே வந்து பா, நான் உன்னுடைய பெயரை என் உள்ளங்கையிலே எழுதி வைத்திருக்கிறேன் என்று.
He's asking you to come close and look at his hand and he says, look, my name.
கிட்ட வந்து என்னுடைய கையை பார், உன் பெயரை எழுதி இருக்கிறேன் பார் என்று அவர் சொல்கிறார்.
Again, this is the Bible.
இது ஆண்டவருடைய வேதத்திலே தான் எழுதப்பட்டிருக்கிறது.
You have to decide whether you're going to believe it.
நீங்கள் இதை விசுவாசிக்க போகிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
For when?
எப்பொழுது?
For today.
இப்பொழுது, இன்றைக்காக.
Forget about tomorrow.
நாளை குறித்து மறந்து விடுங்கள்.
Today, Lord, I want to live.
ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாழப் போகிறேன்.
I'm going to spend the day with my brothers and sisters.
நான் இந்த நாளிலே என்னுடைய சகோதர சகோதரிகளோடு செலவு செய்ய போகிறேன்.
Living knowing that I'm so precious to you.
நான் உமக்கு மிகவும் அருமையானவன் என்பது அந்த அறிதலோடு நான் இப்படி வாழப் போகிறேன்.
So let the other people get the attention, that's okay.
மற்ற ஜனங்கள் அவர்கள் தேவையான அந்த ஈர்ப்பை எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும்.
Let the other people get honored in front of all the people.
மற்றவர்கள் முன்பான கனத்தையும் மகிமையும் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும்.
But Lord, it's enough that you're so, I'm so precious to you.
ஆண்டவரே, நான் உமக்கு மிகவும் அருமையானவனாய் இருக்கிறேன், அது எனக்கு போதும்.
That you love me so much.
ஆண்டவரே, நீர் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர்.
Lord, it's so hard for me to feel this way.
ஆண்டவரே, நான் இப்படி உணர்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது.
Please fill me with the Holy Spirit.
தயவு செய்து என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பிவிடும்.
Please open my eyes today.
தயவு செய்து என்னுடைய கண்களை இன்றைக்கு திறந்துவிடும் ஆண்டவரே.
I live so insecure.
நான் மிகவும் ஒரு பயந்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I keep beating myself up.
நான் என்னையே நான் வாதித்துக் கொண்டு இருக்கிறேன்.
Lord, I want to be filled with your Holy Spirit.
ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட விரும்புகிறேன்.
I want to know that you love me.
ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
I'm so broken in my love towards you.
நான் உமக்கு செலுத்துகிற அன்பிலே நான் மிகவும் உடைந்தவனாய் இருக்கிறேன்.
I keep failing.
நான் தொடர்ந்து தோல்வியுற்றுக் கொண்டே இருக்கிறேன்.
But Lord, you love me.
ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீர்.
My confidence is not in the fact that I love you.
நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதிலே என்னுடைய நம்பிக்கை இல்லை.
My confidence is in the fact that you love me.
நீர் என்னை அன்பு கூறுகிறீர் என்பதிலே தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது.
Even if I lose my job.
நான் என்னுடைய வேலையை இழந்தால் கூட பரவாயில்லை.
Even if I get pimples on my face.
என்னுடைய முகத்தில் ஏதோ அந்த காயங்கள் அந்த இதெல்லாம் வந்தாலும் பருக்கள்லாம் வந்தாலும் கூட பரவாயில்லை.
Even if my hair turns to gray.
என்னுடைய முடி நரைத்தாலும் பரவாயில்லை.
Even if my hair falls off.
என்னுடைய முடி கொட்டினாலும் பரவாயில்லை.
Even if I get cancer.
எனக்கு கேன்சர் வந்தாலும் புற்றுநோய் வந்தாலும் பரவாயில்லை.
You still love me.
நீர் என்னை நேசிக்கிறீர்.
Small problems, big problems.
சிறிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ காரியமல்ல.
We need to be filled with the Holy
Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும்.
That's the first thing.
அதுதான் முதலாவது காரியம்.
Now remember what I said. God doesn't need to sprinkle it. He needs to pour it.
தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்படி தெளித்து விட வேண்டுவதில்லை, அவர் உங்களிடத்தில் அதை ஊற்ற வேண்டும்.
How big a bucket do you want?
எவ்வளவு பெரிதான ஒரு பக்கெட் உங்களுக்கு வேண்டும்?
Take a big bucket. Lord, take a big tank.
ஆண்டவரே, அந்த பெரிய அந்த டேங்கை எடுத்துக்கொடுக்கிறேன்.
Take a big water tank and dump the whole water tank on me.
அந்த பெரிய அந்த டேங்க் எடுத்து அப்படியே ஊற்றிவிடும்.
Take the whole swimming pool, put the whole swimming pool water on me.
அந்த பெரிய அந்த நீச்சல் குளத்தை எடுத்து அதை அப்படியே ஊற்றிவிடும்.
Pour it on me.
என்னிடத்திலே ஊற்றிவிடும் ஆண்டவரே.
This is how I get to the point where I say pour rivers of living water into me.
அப்பொழுதுதான் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன புறப்படும் அந்த நிலைமைக்கு நான் வர முடியும்.
What of his love.
எதனால் அப்படி புறப்பட்டு ஓடும், அவருடைய அன்பினாலே அப்படி புறப்பட்டு ஓடும்.
That's the first thing I have been blessed with.
அது இந்த காரியத்தினால தான் நான் மிகவும்
ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். நான்
அதிலே வளர விரும்புகிறேன்.
And here's the next thing.
இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன்.
Here again God says about pouring the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவதை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்.
Zechariah chapter 12.
சகரியா 12
verse 10.
சகரியா 12 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள்.
I will tell you, as much as I am so blessed by the power of the Holy Spirit to show me the love of God.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினாலே அவருடைய அன்பினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு.
This is the pouring of the Holy Spirit that I long for.
இந்த பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலுக்காக தான் நான் ஏங்கி நிற்கிறேன்.
When I read this verse and the Lord opened my eyes to this verse.
இந்த வசனத்துக்கு தேவன் என்னுடைய கண்களை திறந்த பொழுது,
I saw this promise as the pearl of great price.
அந்த விலையேறப்பெற்ற முத்தை பார்ப்பது போல இந்த வாக்குத்தத்தை நான் பார்த்தேன்.
And I said, Lord, I am willing to give up everything if you will give me the answer to this.
நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுப்பீரானால் நான் எல்லாவற்றையும் நான் விற்றுவிட நான் விரும்புகிறேன்.
That is how special I think of this.
நான் இந்த காரியம் எவ்வளவு மிகவும் விசேஷித்ததா இருக்கிறது என்பதை காண்கிறேன்.
He is saying here that he will pour the Holy Spirit into us.
அவர் சொல்கிறார், அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக ஊற்றுவேன் என்று சொல்கிறார்.
So that they will look at Jesus.
அப்பொழுது அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள், இயேசுவை நோக்கி பார்ப்பார்கள்.
And they will see Jesus as the one that they pierced.
அவர்கள் இயேசு கிறிஸ்து தாங்கள் குத்தினவராக அவரை காண்பார்கள்.
That I will see Jesus. When I think about Jesus,
நான் இயேசுவை பற்றி யோசிக்கும் பொழுது,
I see him as the one who I killed.
நான் கொன்ற கொலை செய்த அந்த இயேசு இன்று அப்படிப்பட்டவராக நான் பார்க்கிறேன்.
When we take communion,
நாம் அந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது,
I want to see the bread and the juice.
நான் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இப்படியாக நான் பார்க்க விரும்புகிறேன்.
Being a reminder of me who killed Jesus.
நான் இயேசுவை கொலை செய்த நான் என்ற அந்த காரியத்தை ஒரு ஞாபகார்த்தமாக நான் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நான் பார்க்கிறேன்.
I don't think of anybody else.
நான் வேறு யாரையும் குறித்து நான் யோசிக்கப் போவதில்லை.
That when I think about the cross,
நான் சிலுவை குறித்து நான் யோசிக்கும் பொழுது,
of Christ,
கிறிஸ்துவை குறித்து யோசிக்கும் பொழுது,
that I will see it as I am the one who pierced Jesus.
அதை பார்க்கும் பொழுது நான் தானே கிறிஸ்துவை நான் குத்தினேன் என்று பார்ப்பேன்.
For God so loved the world that he gave his only begotten son.
தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்.
Who died for me.
அவர் எனக்காக மரித்தார்.
But who killed Jesus?
ஆனால் இயேசுவை கொன்றது யார்?
I have to see Jesus as the one that I pierced.
நான் குத்தினவராக நான் இயேசுவை நான் காண வேண்டும்.
And it says that they will mourn for him.
இங்கே சொல்லுகிறது அவர்கள் புலம்புவார்கள், துக்கிப்பார்கள்.
That the Holy Spirit alone can do this work in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியினர் மாத்திரமே செய்ய முடியும்.
That my heart is so broken for the fact that I am the one who pierced Jesus.
நான் தான் இயேசுவை குத்தினேன் என்ற அந்த உண்மையை காணும்படிக்கு அந்த ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியினர் மாத்திரமே என்னை செய்ய முடியும்.
I'm not talking about physical tears.
நாம் இந்த சரீர பிரகாரமாக வருகிற கண்ணீரை குறித்து நான் பேசவில்லை.
I'm talking about a heart that is broken.
நான் ஒரு இருதய அந்த இருதயம் உடைந்த அந்த இருதயத்தை பற்றி நான் பேசுகிறேன்.
That because I am so convinced in the bottom of my heart that I'm the one who killed the son of God.
நான் தேவனுடைய குமாரனை நான் தான் கொன்றேன் என்று நான் இருதயத்தின் ஆழத்தில் நான் நிச்சயித்திருக்கிறபடியால்
I can say that with my mouth.
நான் என்னுடைய வாயினாலே அதை சொல்ல முடியும்.
I can agree with it in my mind.
என்னுடைய மனதினாலே நான் அதுக்கு ஒத்துக்கொள்ள முடியும்.
But I had, my heart needs to be broken over it.
ஆனால் அந்த காரியத்தை குறித்து என்னுடைய இதயம் நொறு உடைய வேண்டும்.
See how my heart is broken.
என்னுடைய இதயம் எப்படி உடைந்திருக்கிறது என்பதை பாருங்கள்.
As one mourns for one's only son that is lost.
ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல.
You know, I will feel if my dad or my mom dies.
நான் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ இறந்துவிட்டால்
I'll be extremely sad.
நான் மிகவும் துக்கம் கொள்ளுவேன்.
My heart will break.
என்னுடைய இதயம் நொறுங்கிவிடும்.
And I love my parents.
நான் என்னுடைய பெற்றோர்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன்.
But I will tell you this.
ஆனால் நான் இதயம் சொல்லுகிறேன்.
If I lose one of my children.
நான் என்னுடைய குழந்தைகளில் ஒன்றை நான் இழந்து போவேனானால்
That's an even greater pain.
அது இன்னும் மிகவும் ஒரு வேதனை எனக்கு கொடுக்கும்.
Our parents are supposed to get older and older and they're supposed to die eventually.
நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் வளர முதிர்ந்து அவர்கள் கடைசியில் அவர்கள் இறக்க மரிக்கத்தான் போகிறார்கள்.
This is how life is.
அதுதான் வாழ்க்கை.
Children are supposed to bury the parents when they get old.
குழந்தைகள் தங்கள் வயதான பெற்றோர்கள் மரிக்கும் பொழுது அதை அடக்கம் செய்ய தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Parents aren't supposed to be burying the children.
பெற்றோர்கள் ஆனால் குழந்தைகளை மரிப்பதற்காக அடக்கம் பண்ணுவதற்காக இல்லை.
Sometimes this happens.
ஆனாலும் ஒரு சில வேளைகளில் இது நடக்கிறது.
But it's the worst. They say it's the worst of all pains.
ஆனால் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மிகவும் பெரிய வேதனை என்னவென்றால்
People who study different kinds of pain say the worst pain is when a mother or a father has to bury the child.
ஆனால் இந்த வேதனை இந்த வலிகளை குறித்தெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்கிறார்கள் இருக்கிறது எல்லாவற்றிலும் மேலான வேதனை என்னவென்றால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அடக்கம் செய்கிற வேதனை.
That's what God says here.
அதைத்தான் தேவன் இங்கே சொல்கிறார்.
The worst pain is how I will feel about the fact that I pierced Christ.
நான் கிறிஸ்துவை குத்தினேன் என்றதான அந்த சிந்தனை அது மிகவும் வேதனையான காரியம்.
This is the pouring of the Holy Spirit that needs to happen in my life.
இங்க தான் பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது.
This is how I need to increasingly look at communion.
இப்படி தான் நான் இன்னும் அதிகமாக அந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து நான் யோசிக்க வேண்டும்.
This is how I must come to church.
இப்படி தான் நான் சபைக்கு வர வேண்டும்.
This is how I must bear the name Christian.
இப்படி தான் நான் கிறிஸ்தவன் என்ற பெயரை நான் தரித்துக் கொள்ள வேண்டும்.
I am of Christ.
நான் கிறிஸ்துவின் உடையவன்.
Who is Jesus Christ?
இயேசு கிறிஸ்து யார்?
Is this man who died 2000 years ago?
2000 வருஷங்களுக்கு முன்பதாக மரித்த அந்த மனுஷன்.
How did he die?
எப்படி அவர் மரித்தார்?
He was killed.
அவர் கொலை செய்யப்பட்டார்.
Who killed him?
யார் கொலை செய்தது?
Who killed him?
யார் இயேசுவை கொலை செய்தது?
The Romans?
ரோமர்களா?
The Jews?
யூதர்களா?
The Holy Spirit needs to break my heart.
பரிசுத்த ஆவியானவருடைய என்னுடைய இருதயத்தை உடைக்க வேண்டும்.
This is what God's promised.
இதுதான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
The house of house the church.
தாவீதின் குடும்பம் என்னுடைய குடும்பம் அல்ல, இது தேவனுடைய வீடு சபை.
He's pouring the Holy Spirit onto the people in the church.
அவர் பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய சபையிலே ஊற்றுகிறார்.
This is not for the godless out there.
தேவனற்ற வெளியிலே இருக்கிறவர்களுக்காக அல்ல இது.
This is not for the heathen.
இது புறஜாதியாருக்கான காரியம் அல்ல.
This is for the house of David and the inhabitants of Jerusalem.
இது தாவீதின் குடும்பத்துக்கும் எருசலேமின் குடிகளுக்குமான காரியம்.
In the new covenant, that's for the Christians.
இந்த புதிய உடன்படிக்கையிலே இது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது.
We who are Christians need to be have the Holy Spirit poured out on us.
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ளே ஊற்றப்பட வேண்டும்.
That we will look upon Jesus as if we are the ones who killed him.
அப்பொழுதுதான் நாம் இயேசுவை நோக்கி பார்த்து நாம் தான் இயேசுவை குத்தினவர்கள் என்று அறிந்து கொள்வோம்.
And it will break our heart.
அது நம்முடைய இருதயத்தை உடைக்கும்.
This is the spirit that I long for.
இந்த ஆவிக்காக தான் நான் ஏங்குகிறேன்.
Blessed are those who mourn like this.
துக்கப்படுகிறவர்கள் இப்படியாக துக்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
They shall be comforted.
அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
By whom?
யார் அவர்களை ஆறுதல் செய்வார்கள்?
By the great comforter.
மிகவும் உன்னதமான ஒரு ஆறுதல் செய்கிற தேவன்.
Blessed are those who are broken over the fact that they killed Jesus.
தேவனை இயேசுவை தாங்களே குத்தினார்கள் என்ற அந்த உண்மையை பார்த்து மனம் உடைகிறவர்கள் பாக்கியவான்கள்.
The Holy Spirit would have been given to them to comfort them.
அந்த பரிசுத்த ஆவியானவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆறுதல் படுத்துவார்.
And with the comfort we receive, we can give that comfort to others.
நாம் அடைகிற அந்த ஆறுதலினாலே மற்றவர்களை நாம் தேற்றக்கூடும்.
But it starts with me, my heart being broken.
அது என்னுடைய இருதயம் உடைகிறதிலிருந்து ஆரம்பிக்கிறது.
Not because I lost my job.
நான் என்னுடைய வேலை இழந்து விட்டதனாலே நான் இருதயம் உடைகிறதில்லை.
Not because I got cancer.
எனக்கு புற்றுநோய் வந்து விட்டது என்பதனால் அல்ல.
Not because I got some sickness.
நான் ஏதோ ஒரு வியாதி எனக்கு வந்துவிட்டதுனால அல்ல.
Broken because my eye pierced Jesus.
நான் இயேசுவை குத்திவிட்டேனே என்பதனால் உண்டாகிற அந்த உடைதல்.
I do not speak as one who has arrived.
நான் ஏதோ அடைந்த தேறினவனை போல நான் பேச விரும்பவில்லை.
I do not speak as one who sees Christ that way.
நான் கிறிஸ்துவை அப்படி பார்த்து விட்டவனை போல நான் பேசவில்லை.
But I want to.
நான் அப்படி பார்க்க விரும்புகிறேன்.
This is a verse that I have been claiming.
இந்த வசனத்தை தான் நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இந்த வசனம்
என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாகும்படி
விரும்புகிறேன். நான்
பரலோகத்துக்கு சென்று அங்கே என்னுடைய இதயம் உடைய நான் விரும்பவில்லை.
ஏனென்றால்
நான் அவரை பார்க்கும் பொழுது நான் அவரை குத்தினவராக காண்பேன்.
I don't want my heart to break then. I want my heart to break now.
நான் அங்கே சென்று என்னுடைய இதயம் உடைய விரும்பவில்லை. நான் இப்பொழுதே என்னுடைய இதயம் உடைந்து விடட்டும்.
For that we need the Holy Spirit.
அதற்காக எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை.
And the last thing in which the Holy Spirit is poured out, I mean not the last thing but another thing is in Acts chapter 2.
இன்னொரு காரியம் மத்தேயு அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கிறது.
Acts chapter 2.
அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம்.
Peter is quoting Joel.
பேதுரு யோவேல் தீர்க்கதரிசி மேற்கோள் காட்டுகிறார்.
Verse 16.
2:18. அப்போஸ்தலர் 2:18. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் 16:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
Yeah, in verse 18 that they will prophesy.
18-லே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
Here again God promises to pour out the Holy Spirit.
இங்கேயும் பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
So that it will become a group of people.
இங்கே ஒரு ஒரு குழுவான மக்கள் மீது அந்த ஆவியை ஊற்றுவார்.
God wants to start by showing me his great love for me.
தேவன் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், அவர் என் மீது வைத்திருக்கிறதான மகாபரிதான அன்பை எனக்கு காண்பித்து இதை ஆரம்பிக்கிறார்.
God wants to show me, pour out his Holy Spirit, so he shows me as the one who pierced Jesus.
நான் தான் இயேசுவை குத்தினவன் என்பதை காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அப்படி ஊற்றுகிறார்.
But he's not just doing interested in just in the individual.
அந்த தனிப்பட்ட நபராக என் மீது மாத்திரம் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கவில்லை.
He's interested in doing it to a group of people.
அவர் ஒரு குழுவான மக்களை குறித்து கரிசனையுடையவராக இருக்கிறார்.
So that the young people will start prophesying.
அதனால் பரிசுத்தாவி ஊற்றப்படும் பொழுது இளம் வாலிபர்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
What does it mean to prophesy?
தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்றால் என்ன அர்த்தம்?
To encourage others with your faith.
உங்களுடைய விசுவாசத்தினாலே மற்றவர்களை ஊக்குவிப்பது.
Not to encourage others with your words.
உங்களுடைய வார்த்தையினாலே மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல,
but to encourage others with your faith.
உங்களுடைய விசுவாசத்தினாலே மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது.
That's what prophecy is.
அதுதான் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் என்றால் அர்த்தம்.
Young people.
இளம் வாலிபர்கள்
can encourage the old people.
முதிர்ந்தவர்களையும் கூட அவர்கள் உற்சாகப்படுத்த முடியும் உங்களுடைய விசுவாசத்தினால்.
Not in your big Bible studies.
உங்களுடைய பெரிய வேத பாடத்தின் மூலம் அல்ல.
Not in showing all kinds of fun things in the Bible from this verse or that verse.
இந்த வேதத்திலே இந்த காரியம் இப்படி இருக்கிறது அந்த காரியம் அப்படி இருக்கிறது என்று வினோதமான காரியங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளலாம்.
But in your faith.
ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக
that God is on my side.
தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உங்கள் விசுவாசம்.
In my faith that nothing will separate me from the love of God.
தேவனுடைய அன்பை விட்டு என்னை யாதொன்றும் பிரிக்க மாட்டாது என்ற அந்த உங்களுடைய விசுவாசம்.
In my faith that I will overwhelmingly conquer through him who loved me.
என்னுடைய விசுவாசம் நான் என்னை முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறேன் என்ற விசுவாசம்.
In my faith that he will supply all my needs.
என்னுடைய விசுவாசம் அவர் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கிற உங்களுடைய விசுவாசம்.
In my faith that he will never allow me to be tempted beyond what I am able.
நான் எனக்கு என்னுடைய சக்திக்கு மிஞ்சி அவர் எந்த காரியத்திலும் என்னை அவர் சோதிக்க அனுமதிக்க மாட்டார் என்பதுதான் உங்களுடைய நம்பிக்கை.
In my faith that he works everything out for good.
என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாகவே முடியப்படுகிறார் என்ற விசுவாசம்.
Not words.
வார்த்தைகள் அல்ல.
Not repeating scripture.
இதோ வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறது அல்ல.
Faith.
விசுவாசம்.
You know the faith of Joshua and Caleb?
யோசுவாவும் காலேபினுடைய விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
You know how it was proved?
அவர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்தை நிரூபித்தார்கள் தெரியுமா?
Okay, let's go face the giants now.
நாம் சென்று இப்பொழுது அந்த அரக்கர்களை பார்ப்போம்.
Not just words.
அது இப்பொழுது மிகவும் மோசமா இருக்கிறது.
That they see that we are attacking the giants in our lives.
நாம் இப்பொழுது அந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த அரக்கர்களை எல்லாம் நாம் தாக்கிக் கொண்டிருக்கிறோம்.
When the giant comes at 26 years old and saying you're still not married.
அந்த அரக்கன் வந்து சொல்லுகிறான், நீ 26 வயதாகி விட்டது, நீ இன்னும் திருமணமாகவில்லையே உனக்கு என்று சொல்லுகிறான்.
God will take care of all my needs.
நீங்கள் சொல்லுகிறீர்கள் தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார்.
27 years old.
27 வயதாகிறது.
Still not married.
அப்பொழுதும் திருமணமாகவில்லை.
God will supply all my needs. Faith.
தேவன் என்னுடைய காரியத்தை என்னுடைய தேவைகளை சந்திப்பார். விசுவாசம்.
28.
28 வயதாகிறது.
29.
29.
30.
30.
31.
31.
Jerry still not married.
இன்னும் நீ இன்னும் திருமணமாகவில்லை.
God will supply all my needs.
தேவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார்.
Children getting sick.
குழந்தைகள் வியாதிப்படுகிறார்கள்.
I don't know what it is.
அது என்ன எந்த வியாதியாக கூட இருக்கலாம்.
God is looking for people who have faith.
தேவன் விசுவாசம் உள்ளவர்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
In God's word.
அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைக்கிறவர்களை பார்க்கிறார்.
Does God work all things together for good?
தேவன் எல்லா காரியத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்த முடிய பண்ணுகிறார்.
Is God for us?
தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாரா?
Then what can be against me?
அப்பொழுது எனக்கு எதிராக எது இருக்க முடியும்?
Cancer?
புற்றுநோய் எனக்கு எதிராக இருக்க முடியுமா?
Singleness?
தனிமையிலே இப்படி இருக்க முடியுமா?
This is the faith God is looking for in my life.
இந்த விதமான விசுவாசத்தை தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்.
It's like the days of Noah.
அது நோவாயின் காலத்தை போல இருக்கிறது.
I will build the ark.
நான் பேழையை கட்டுவேன்.
There's no water.
அங்கே தண்ணீர் இல்லை.
It's in the middle of the land.
அது இங்க ஒரு வெட்டாந்தரையான நிலம்.
I will build the ark.
ஆனாலும் நான் சபை அந்த பேழையை கட்டுவேன்.
My church is a small church. It's got nothing. It's not doing anything.
என்னுடைய சபை வெறும் சிறிய சபை. இது பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யவில்லை.
We're not changing the city of Tirukkapalli or
the Tirukkapalli town ஐ நாங்கள் எதுவும் மாற்றி விடவில்லை.
I will build the ark.
நான் என்னுடைய பேழையை நான் கட்டுவேன்.
My sons and my daughters will prophesy.
என்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள்.
Lord pour out your spirit.
ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை ஊற்றிவிடும்.
I want to be one of those sons who prophesy with faith.
அப்படி விசுவாசத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த குமார குமாரத்திகளை நானும் ஒருவனாய் இருக்க விரும்புகிறேன். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்.
By being an example in encouraging others with my faith.
என்னுடைய விசுவாசத்தினாலே மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலே நான் முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறேன்.
And I'm going to try to help the elders to help other people too also have faith in God.
நான் மூப்பர்களைப் போல மற்றவர்களும் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று நான் அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
Thank you so much for having me here.
என்னை இங்கே அனுமதித்ததற்காக உங்களுக்கு மிக நன்றி செலுத்துகிறேன்.
It's a privilege to me among you all.
நான் உங்களிடத்தில் இருக்கிறது எனக்கு மிகுந்த ஒரு சௌக்கியம்.
I'm halfway across the world.
நான் பூமியிலே அடுத்த பகுதியிலே நான் இருந்து வந்திருக்கிறேன்.
But I love you all very much.
நான் உங்களை எல்லாரையும் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன்.
Because of the love of God that is in my heart and is in your heart.
ஏனென்றால் தேவனுடைய அன்பு என்னுடைய இதயத்திலும் உங்களுடைய இதயத்திலும் ஊற்றப்பட்டிருக்கிறது.
We think so highly of you all in Tamil Nadu.
நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களை குறித்து நாங்கள் மிகவும் மேன்மையாக எண்ணுகிறோம்.
So I look forward to seeing you again.
நான் உங்களை திரும்பமாக சந்திப்பேன் என்று நான் விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன்.